السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر، ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நண்பனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, சங்கே மிகுந்த துல்ஹஜ் மாதம் இன்னும் ஒரு நாட்களிலே வருகை தெரிவிக்கிறது. சிறப்பான மாதங்களில், கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் துல்ஹஜ் மாதமும் ஒன்று. துல்ஹஜ் மாதத்திற்குரிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அந்த மாதத்திலே நாம் மற்ற மாதங்களிலே தனித்தனியாக செய்கின்ற பல நல்ல செயல்கள் துல்ஹஜ் மாதத்திலே ஒன்றிணைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதல் பத்து நாட்கள், இந்த முதல் பத்து நாட்களிலே அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு வைப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. ஒன்றிலிருந்து ஒன்பது நாள் வரையிலும் நோன்பு வைக்கின்ற அந்த நோன்பினுடைய அமலும், ஈது தொழுகையினுடைய அமலும், குர்பானி செய்வதன் மூலம் ஜக்காத் போன்ற கடமையை நிறைவேற்றுகிற அந்த அமலும் எல்லாமே இந்த பத்து நாட்களிலே அமைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா மோமினா அவர்களுக்கு அவருடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி பலவிதமான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அந்த குறிப்பிட்ட நாட்களில், குறிப்பிட்ட நேரங்களில் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமாக பல மாதங்கள், பல நாட்கள், பல ஆண்டுகள் நன்மை செய்த நன்மை கிடைக்கிறது, அதற்குரிய சவாபு கிடைக்கிறது. உதாரணத்திற்கு லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு இரவிலே செய்கின்ற அமல் ஆயிரம் மாதங்களுக்கு ஈடாக நன்மை பெற்று தருகிறது. அதுபோல மாதங்களில் ரமலான் மாதம் செய்கின்ற அமல் மற்ற காலங்களிலே செய்வதை விட 70 மடங்கு நன்மை பெற்று தருகிறது. அதுபோல ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா ஒரு சில மாதங்களிலும், ஒரு சில நாட்களிலும், ஜுமாவுடைய நாளிலே இமாம் மிம்பர்படியின் மீது ஏறி ஹுதுபாவை முடிவதற்குள்ளாக இருக்கின்ற அந்த நேரத்தில் என்ன துவா கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு ஹுதுபாவுடைய நேரத்திலே கிடைக்கிறது. இப்படி சில நேரங்களிலும், சில நாட்களிலும், சில மாதங்களிலும் அல்லாஹால அதிகப்படியான நன்மையை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வருடத்திலே 3 10 நாட்கள், ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் ஆகிய இந்த 3 10 நாட்களும் நன்மையை நமக்கு பெருக்கி தருகிற, அதிகப்படுத்தி தருகிற நாட்களாக அமைந்திருக்கின்றன. இந்த நாட்களிலே நன்மையான காரியங்களை செய்வதன் மூலம் மற்ற காலங்களிலே செய்வதை விட அபரிமிதமான நன்மையும் சவாபையும் நாம் அடைந்து கொள்கிறோம். அல்லாஹ் அந்த சிறப்பை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் திருக்குர்ஆனிலே வல் ஃபஜ்ர் வ வலையாளின் அஷிர். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக. ஃபஜ்ருடைய நேரம் என்பது பரக்கத்தான நேரம். அந்த நேரத்திலே விழித்து அல்லாஹ்வை தொழுவதின் மூலமாக அநேக நன்மைகளை மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அதிகமான தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் அவன் பாதுகாக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேரம். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல யாரின் நாஷர், பத்து நாட்களின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். அந்த பத்து நாட்கள் என்பதை பற்றி முஃபஸ்ஸிர் என்கிற விளக்கம் சொல்கிற போது, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை நாடித்தான் இந்த வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். அதிலும் சுபுஹுடைய நேரத்தின் மீது, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கூட துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாம் நாளிலே ஈது பெருநாளுடைய அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் தஃப்ஸீர்களிலே காண முடிகிறது. அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளுக்குரிய மகத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக என்பதுதான் பொதுவான ஒரு செய்தி. எந்த ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறானோ அந்த பொருளினுடைய மகத்துவம் விளங்கப்பட வேண்டும், அது அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பொருள்களின் மீது சத்தியம் செய்வான். அதுபோல நிறைய விஷயங்கள், சூரியனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த ஃபஜ்ர் என்ற இந்த சூராவில ஃபஜ்ருடைய நேரத்தை குறிப்பிடுகிறான், அதுபோல பத்து நாட்களை குறிப்பிடுகிறான். வஷ்ஷஃபரி வல்வத்ரி, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக என்று சொல்கிறான். இரட்டை என்று சொன்னால் இந்த நாட்களிலே வருகின்ற இரண்டாவது நாள், நான்காவது நாள், ஆறாவது நாள் என்ற பொருளும் உண்டு. ஒற்றை என்பதின் குறிப்பாக முதல் நாள், மூன்றாம் நாள், எட்டாம், ஒன்பதாம் நாள் என்ற குறிப்புகளும் உண்டு. அல்லாஹ் சொல்வதற்கேற்ப இந்த மாதத்திலே வருகிற ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நாள், அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷப்படுகிற, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற நாள். அரஃபா மைதானத்திலே கூடியிருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்குகின்ற நாள். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அளவிலே சந்தோஷப்படுகிறான். எனவேதான் அந்த நாளிலே நோன்பு வைக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு உத்தரவு விட்டார்கள். அரபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பதை ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையாக நமக்கு நடைமுறைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ஹாஜிகள் நோன்பு வைக்க கூடாது. ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக அங்கே சென்றிருக்கிற காரணத்தினால் அவர்கள் அன்றைக்கு உணவு அருந்த வேண்டும். ஹாஜிகள் அல்லாத மற்ற அனைவருமே அந்த நாளிலே நோன்பு வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அந்த நாள் சிறப்புக்குரிய நாள். இப்படி ஏன் அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய சலுகைகளை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், நமது வாழ்நாளிலே நாம் செய்கின்ற காரியங்களை, நல்லறங்களை, அது குறிப்பிட்ட அந்த நாட்களுக்கு தோதுவாக அமைந்து விட்டால் அதன் மூலம் நாம் பரக்கத்தான நன்மைகளை பெற முடியும். சுவனத்திலே நுழைவதற்கு அது நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். எனவேதான் இவைகளை அல்லாஹ் தஆலா மகத்துவப்படுத்தி சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் கவனிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே ஒரு மனிதர் நல்ல காரியங்களை செய்கிற போது அவர் மகத்தான நற்பொழியை பெறுகிறார், சிறந்த சவாபுகளை பெறுகிறார் என்று சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே அறப்போராட்டம் நடத்துவதை விடவா அந்த நாட்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் என்று சொன்னார்கள். போரிலே கலந்து கொண்டு அந்த போரிலே தன்னுடைய உயிரையும் கூட பொருட்படுத்தாது போராடுகிற அந்த போராளிகளை விடவுமா நன்மை கிடைக்கும் என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வீட்டில் இருந்து போருக்கு புறப்பட்டு அவர் போர் செய்த பிறகு அவர் திரும்பாமல் ஷஹீதாகிவிட்டார் அவரை தவிர என்று சொன்னார்கள். அது அல்லாது போராடுகிற அந்த போராளிகளுக்குரிய நன்மை இந்த பத்து நாட்களிலே அமல் செய்வதால் ஏற்படும், கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். எனவேதான் நமது முன்னோர்கள் இந்த நாட்களை இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இந்த மூன்று பத்து நாட்களையும், ரமலானுடைய இறுதி பத்து, மொஹர்ரம் மாதத்துடைய முதல் பத்து, துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து, இந்த மூன்று வருடத்திலே இந்த மூன்று பத்து நாட்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அதை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். துன்யாவுடைய காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். திருமணம் போன்ற காரியங்களில் அதை செய்வதிலே முனைய மாட்டார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அதை தள்ளி வைத்து விடுவார்கள். இது நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் நம்ம ஜனங்கள் அதை எப்படி மாற்றி விட்டார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களிலே திருமணம் முடிப்பது ஆகாது, அதை வந்து கெடுதிங்கிற மாதிரி விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி அல்ல, அந்த நாட்கள் சிறப்புடைய நாட்கள். திருமணம் போன்ற காரியங்களை செய்வதை விட அந்த நாட்களிலே நோன்பு இருப்பதன் மூலம், நன்மையான காரியங்களை செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் துன்யாவுடைய வேலைகளை ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த நன்மையை பெற முடியாது என்ற காரணத்தினால்தான் அந்த நாட்களை ஒதுக்கி வைத்து விட்டு அதற்கு பிறகு திருமணம் போன்ற வைபவங்களை நடத்துவார்கள், உலக காரியங்களிலே ஈடுபடுவார்கள். இது நாளடைவில் எப்படி வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த நாட்களிலே நல்லது உள்ளது சாப்பிடக்கூடாது, அந்த நாட்களிலே திருமணம் முடிக்கக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, பூசணிக்காய் சாப்பிடக்கூடாது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு மௌட்டீகமான மதத்தனமான செயல்பாடுகள் சமுதாயத்திலே புகுந்து விட்டன. ஆனால் உண்மை அது அல்ல. மற்ற நாட்களிலே இருப்பது போன்று இருக்கலாம், ஆனால் அதை கண்ணியப்படுத்தி நோன்பிருப்பதன் மூலமாக அல்லது தொழிலில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். பொதுவாக மனிதனுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துகளிலே மிகப்பெரிய நியமத்தை எது தெரியுமா? அல்லாஹ் மனிதனுக்கு உடலை கொடுத்திருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான், பொருள் வசதியை கொடுத்திருக்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்ற அந்த ஸ்தானத்தை வழங்கியிருக்கிறான். இதுக்கெல்லாம் மீறி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத்தை நமது வாழ்நாள். நாம் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ் வழங்கியிருக்கிற வாழ்நாட்கள் எத்தனை ஆண்டுகாலங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை உரிய முறையை பயன்படுத்திக் கொண்டு சுவனத்தை பெற வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். இந்த உலகத்திலே வாழ்நாளிலே நாம் தோற்று விட்டோம் என்று சொன்னால் நிரந்தரமான நரகத்திற்கு போய் சேர வேண்டியது இருக்கும். இந்த வாழ்நாட்களிலே நீண்ட நாட்கள் வாழ்ந்தால்தான் ஒரு மனிதன் சுவனத்தை பெற முடியும் என்பது அல்ல. சில நேரங்களிலே சில நிமிட வாழ்க்கை கூட அவனுக்கு சுவனத்தை கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த வாழ்க்கை நீண்ட நாட்கள் வாழுகிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். வாதியுத்த காலத்திலே ஒருவர் கொல்லப்பட்டார். அவருடைய பெயர் உசைரம் என்று சொல்லப்படும். அதுவர் மதீனாவை சேர்ந்தவர். மதீனாவில் எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் உஹத் யுத்தம் நடைபெறுகிற வரையும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. யுத்த களத்திற்கு வந்தார். முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்த்தார். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை பற்றிய பாக்கியத்தை கொடுத்தான். கொஞ்ச நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு முஸ்லீமாக அந்த போரில் அவர் கலந்து கொண்டார். அவர் சகிதாக்கப்பட்டு விட்டார். அந்த போர்க்களத்திலே அந்த சில மணி துளிகளிலே சகிதாக்கப்பட்ட அவர் ஒரு வக்த தொழிலை கூட தொழவில்லை. கலிமா சொன்னதோடு போரிலே கலந்து கொண்டார், இறந்து போனார். ஒரு வக்த தொழு கூட அவர் தொழுகல. தொழிலுடைய நேரம் அவருக்கு வரவில்லை. சுபுவுக்கும் லோருக்கும் மத்தியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் லோர் தொழுவிக்கான பக்து வருவதற்கு முன்னாடியே சகிதாக்கப்பட்டு விட்டார். அவர் சுவனத்தினுடைய பாக்கியத்தை பெற்று விட்டார். சில நிமிட வாழ்க்கை அவருக்கு சுவனத்தை பெற்றுக் கொடுத்து விடுகிறது. எந்த அமலும் செய்யல, எந்த இபாதத்தையும் செய்யல. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்நாளிலே நாம் எந்த மாதிரி வாழுகிறோம் என்பதை வைத்துத்தான் மறுமையில் நாடு தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். காரூன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், உலகத்தில் எல்லா செல்வங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, அவனுடைய கசானாவுடைய சாவிகளை மட்டும் சுமப்பதற்கு மிக வலிமை வாய்ந்த அடிமைகள் வேண்டும். தப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 70 ஒட்டகங்கள் அவனது சாவியை மட்டும் சுமக்கும். ஒரு ஒட்டகத்துடைய சுமை 1 டன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 70 டன் சாவி அவனுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய கசானாவுக்கு சொன்னக்காரன். தெருவில் போகிற போது பார்ப்பவர்களெல்லாம் அவருடைய செல்வத்தினுடைய செழிப்பை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லா செல்வத்தையும் கிடைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கை மோசமாக இருந்த காரணத்தினால் அவனும் அவனது செல்வம் அத்தனையுமே பூமியால் விழுங்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா பூமிக்கு கட்டளை பிறப்பித்து அந்த கசானாக்களோடு அவனையும் சேர்த்து விழுங்கும்படி செய்து விட்டான். வித்தியாசமாக இருந்தது. அவன் தெருவிலே போகிற போது மனிதர்கள் அவனை பார்த்து, அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் அவன் மீது கொஞ்சம் பணத்திற்குரிய பயம் இருந்தாலும் கூட அவன் நல்லவனாக ஆக வேண்டும் என்ற அந்த அக்கறை இருந்தது. எனவே வருகிற போகிற தெருக்கள் எல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடி அவனுக்கு உபதேசம் செய்வார்கள். அதிலே அவனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அந்த காரூனை பார்த்து மக்கள் சொன்னார்கள், காரூனே, அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கிற இந்த செல்வங்களை வைத்து நீ மறுமையை தேடிக்கொள். செல்வத்தின் மூலம் மறுமையை தேட முடியும். செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வத்தை அல்லாஹ் சொல்லுகிற வழியிலே செலவு செய்வதன் மூலம் மறுமையினுடைய தேட்டினை பெற முடியும். அதை அந்த மக்கள் அவனுக்கு உணர்த்துகிறார்கள், அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கிற இந்த செல்வத்தை கொண்டு, இந்த வசதிகளை கொண்டு நீ மறுமை வாழ்வை தேடிக்கொள். வலா தன்ச நசீபக்கம் என துன்யா, உலகத்திலே உனக்கு இருக்கிற பங்கை நீ மறந்து விடாது. உனக்கென்று அல்லாஹ் தஆலா சில நீதிகளை ஏற்படுத்தி இருக்கிறான், சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறான், சில கடமைகளை அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், அதை ஒருபோதும் மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு எப்படி நன்மையான காரியங்களை வாரி வழங்கி இருக்கிறானோ, குறைவில்லாத செல்வத்தை அல்லாஹ் உனக்கு எப்படி எந்த விதமான தடையும் இல்லாமல் தாராளமாக வழங்கி இருக்கிறானோ, அதுபோலவே நீயும் மற்றவர்களுக்கு செய். அத்தனையே நீ சுருட்டி கொண்டு உன்னை பரம்பரைக்கு வேண்டும் என்று விட்டுவிட்டு போய்விடாதே. உனக்கு தேவையானதை நீ செலவழித்துக் கொள். அல்லாஹ் உனக்கு செய்த உபகாரத்தை போல நீ மற்றவர்களுக்கு உபகாரம் செய். ஃபசாதத்தில் அதற்கு மாற்றமாக அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற இந்த நியமத்துக்களை கொண்டு நீ உலகத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி விடாதே. இன்னல்லாஹின் அல்லாஹாலா குழப்பவாதிகளை ஒருபோதும் அல்லாஹாலா நேசிப்பதில்லை என்பதாக அந்த மக்கள் அவனுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் அந்த வாழ்க்கையை முறையாக அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கியிருக்கிற நியமத்துகளை அவனுக்கு சொன்ன முறையில் அதை பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில் மகத்தான வெற்றியை பெற முடியும். அதற்கு இந்த மாதங்களும் இந்த நாட்களும் நமக்கு மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை தேடி தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டம் மக்காவிலே கடுமையான எதிர்ப்பு, எங்கேயும் சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. போன இடங்களிலெல்லாம் எதிர்ப்பும் கண்டனமும் அடியும் கல்லெறிதலும் இது போன்ற வசைமாறுகளும் தான் இருந்து கொண்டிருந்தது. எனவே மறைத்து மறைத்து யாருக்கும் செய்யாமல் இரவு நேரங்களிலும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் சென்று அங்கு கிடைக்கக்கூடிய ஜனங்களுக்கு எட்டி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒருமுறை ஹஜ்ஜினுடைய நேரம், ஹஜ்ஜினுடைய காலம், இது போன்ற ஹஜ்ஜினுடைய காலம், ஹஜ்ஜ் செய்வதற்காக உலகத்தினுடைய பல பாகங்களிலே இருந்தும் மக்காவை நோக்கி யாத்திரிகர்கள் வருவார்கள். வருகிற போது அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டும். ஆனால் வருவதற்கு முன்னாலே என்ன செய்வார்கள் சொன்னால், எதிரிகள் எல்லையிலே போய் ஆட்களை வைத்து விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். மக்காவுக்குள்ள வருவதற்கு முன்னாலேயே இந்த மக்காவுக்குள்ள முகமது என்று ஒருத்தர் இருக்கிறார், அவர் பைத்தியக்காரர், சூனியக்காரர், நீங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவருடைய பேச்சிலே உங்களை கவர்ந்து விடுவார், மந்திர சக்தி உள்ளவர், அவருடைய மார்க்கத்திலே புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், அதிலே உங்களை ஈர்த்து விடுவார், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக எல்லாம் சொல்லி சில நேரங்களிலே பெரிய சேவை செய்வதைப் போல பஞ்சை வாங்கி வைத்திருப்பார்கள். அதை வருகின்ற யாத்திரைகளுடைய கையிலே கொடுத்துவிட்டு உங்களுடைய காதலை அதை அடைத்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்பட்டு அவர் ஏதாவது சொல்லிவிட்டால் நீங்கள் மனம் மாறி விடுவீர்கள். எனவே அவருடைய வார்த்தைகள் உங்களது காதலை விழக்கூடாது, இதோ இந்த பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பஞ்சையும் கூட இலவசமாக கொடுப்பார்கள். இது மாதிரியான காலம் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வந்து ஓய்ந்து உட்கார்ந்து விடவில்லை. கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எதுவாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு யாத்திரைகள் கூடாரம் அடித்து தங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சென்று இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வருகிற போது இரவு நேரம், நடுநிசி நேரம், கடைசி கல் எறிகின்ற இடம் அகபா என்று சொல்லப்படும். அந்த அகபா என்ற இடத்தில் இடத்திற்கு போகிறார்கள். அங்கே சில மனிதர்களுடைய சத்தம் கேட்கிறது, பேச்சு சத்தம் கேட்கிறது. இரவு நடுநிசி நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை சொல்லலாம் என்பதாக சொல்லி அவர்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு போனார்கள். அங்கே மதீனாவை சேர்ந்த ஹஸ்ரஜ் என்ற கூட்டத்தை சேர்ந்த 6 நபர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே போய் இஸ்லாத்தின் செய்தியை சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி போதனை செய்கிறார்கள். அந்த வந்திருந்த 6 பேருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து கொள்வதிலே எந்த கஷ்டமும் ஏற்படவில்லை. காரணம், அவர்கள் மதீனா வாசிகள். மதீனாவிலே அவர்களை நிறைய யூதர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவுடைய ஒரு பகுதியிலே யூதர்களுடைய குடியிருப்புகள். யூதர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை வருகிற போது அடிக்கடி யூதர்கள் தோற்று போவார்கள். உலக வரலாற்றிலேயே தோல்வியை சந்திப்பதுதான் அவருடைய பழமை. அடிக்கடி தோற்று போவார்கள். அப்படி ஒவ்வொரு தடவை தோற்று போகிற போதும் அவர்கள் சொல்வார்களாம், இந்த மதீனாவாசிகளை பார்த்து கடைசியிலே எங்களுக்கு ஒரு நபி வருவார், அவரிடத்திலே சேர்ந்து அவரோடு நாங்கள் இணைந்து உங்களை முறியடிப்போம், உங்களை வெற்றி கொள்வோம் என்பதாக சொல்லி மிரட்டி விட்டு போவார்களாம். அந்த கடைசி நபி மக்காவிலே தோன்றுவார். அவர் அங்கிருந்து இங்குதான் வருவார். நாங்கள் தான் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்றெல்லாம் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது ஆனால் அவர்கள் பின்பற்றவில்லை. அதே நேரத்தில் அந்த வாக்கியம் இவர்களுக்கு பயன்பட்டது, மதீனாவாசிகளுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று இஸ்லாத்தை பற்றி சொன்ன போது, அந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்களே அந்த கடைசி நபி இவர்தான் என்று உறுதியாக தெரிந்து கொண்டார்கள். அதே வாலிப பருவத்தில் இருந்த அஸ்ஹாத் பின் ஸராரா என்று சொல்லுகிற ஒருவர், வாலிப வயசு, ரொம்ப துடிப்பு. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே அந்த ஆர்வ மிகுதியால் அந்த 6 பேர்த்திலே முதல் நபராக ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பற்றி, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கலிமா சொல்லிக் கொடுங்கள், நான் இஸ்லாத்திலே சேருகிறேன், என்னிடத்தில் பையத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தனது கரத்தை முதல் முதலே நீட்டினார். அதைத் தொடர்ந்து மற்றவங்களும் பார்த்தாங்க, சரி நம்மளும் சேர்ந்துக்கலாம். 6 பேர் இஸ்லாத்தில் சேர்ந்தாங்க. அது ஒரு வரலாற்று பூர்வமிக்க ஒரு நிகழ்வு. மதீனாவிலே இஸ்லாம் சென்று சேருவதற்கு முதல் காரணம் அந்த அஸ்ஹாத் பின் ஸராரா என்று சொல்லுகிற அந்த சஹாபி தான். அவர்தான் மதீனாவுடைய முதல் முஸ்லிம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹஜ்ஜினுடைய காரியங்கள்லாம் நிறைவேற்ற பின்னால் மதீனாவுக்கு சென்றார். அங்கே ஒவ்வொரு வீடுகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்பட்டது. நாங்கள் மக்காவுக்கு சென்றோம், இப்படி ஒரு நபரை சந்தித்தோம், அவர் தன்னை நபி என்று சொன்னார், அவரை சந்தித்தோம், அவர் அவருடைய கரம் பற்றி நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி வீதிகள் எல்லாம், அந்த தெருக்களில் எல்லாம் எந்தெந்த வீடுகள் இருக்கிறதோ அத்தனை சொந்த பந்தங்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாத்திலும் ரசூலுல்லாஹி பத்தி, இஸ்லாத்தை பத்தி சொல்ல ஆரம்பித்தார். என்னுடைய விளைவு என்ன ஆனது என்று சொன்னால், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வருகிற போது அந்த நபியை, அந்த நபரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. மதீனாவாசியில மறாவது ஆண்டு 12 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே குர்ஆனை கற்பித்துக் கொடுப்பதற்காக வேண்டி முஸ்ஹாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவரோடு அனுப்பி வைத்தார்கள். முஸ்ஹாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனை தெளிவாக ஓதக்கூடியவராக இருந்தார். அவரே அனுப்பி வைத்தார்கள். அந்த முஸ்ஹாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த அஸ்ஹாத் இப்னு ஸராரா என்று சொல்லுகிறவர் தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்தார். தன்னுடைய வீட்டை இஸ்லாமிய கேந்திரமாக மாற்றினார், இஸ்லாத்தினுடைய பிரச்சார ஸ்தலமாக மாற்றினார். அங்கே இருக்கக்கூடிய மதீனாவாசியுடைய பிள்ளைகள் எல்லாம், பெரியவர்கள் பிள்ளைகள் எல்லாம் முஸ்ஹாப் இப்னு உமைர் இடத்திலே வந்து குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள். அதன் காரணமாக மதீனாவாசிகள் முஸ்ஹாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை முக்கரா என்று சொல்வார்கள். முக்கரி, அதான் மலையாளத்திலே முக்கரி என்று சொல்வாங்க. குர்ஆனை குர்ஆனை ஞானத்தை பெற்றவர் என்று கண்ணியமாக அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்படியாக 3வது வருடம் ஹஜ்ஜுக்கு வருகிற போது மதீனாவாசியிலே கிட்டத்தட்ட 80 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய வாழ்நாளிலே இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்தினுடைய மாற்றத்தை மக்களுக்கு மத்தியிலே சேர்ப்பிப்பதற்காக வேண்டி அந்த வாலிப பருவத்தில் இருந்த அசாது பின் ஜராராவி அல்லாதாரன் முயற்சித்தார்கள். மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். ஒருமுறை அவர்களும் முசபன் உமைர் அல்லாதாரானவர்களும் ஒரு கிணற்றுக்கு அடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதீனாவிலே இரண்டு தலைவர்கள் சாது பின் முஹாமத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அண்ணவர்கள், அதுபோல உசைத் பின் ஹுதைர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த இரண்டு பேர்கள் மதீனா வாசிகளுடைய சில கோத்திரத்தாரின் தலைவர்கள், மக்களுக்கு மத்தியிலே மிக செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அது நடக்கும், அது மாதிரியான மதிப்பும் கண்ணியமும் உடையவர்கள். சாது பின் முஹாமத் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெரிய சஹாபி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கொஞ்சம் வெறுப்பாக இருந்தார். அவர் மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார், இந்த சாதுபன் அசாதுபன் சராரா என்று சொல்பவர் சாதுபன் மாதிரிலா தாலாவுடைய சின்ன சின்ன அன்னையினுடைய சிற்ற அன்னையினுடைய மகன், தம்பி முறை வருது சொன்னார். அவர் வந்து இந்த அசாத் இருக்கிறாரே, எதை ஏழை எளியவர்கள் வசதி இல்லாத வீட்டுக்கெல்லாம் போய் புதிய ஒரு மார்க்கத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார், அது செய்ய வேண்டாம் சொல்லுவை, நல்லதில்லை. அவர் இந்த வேலை கூட ஒருத்தரை மக்காவில் இருந்து கூட்டி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இருவருமாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய சொந்த உறவை சேர்ந்தவன் என்ற காரணத்தினால் நான் விட்டு வைத்திருக்கிறேன், இல்லை என்று சொன்னால் அவருடைய பிரச்சாரத்திற்கு நான் தடை விதிப்பேன் என்று சொல்லி உசைத் பின் ஹுதைர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை அனுப்பி நீங்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். உசைத் பின் ஹுதைர் ரலி அல்லாஹு தஆலாவும் அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அவர் ஈட்டி எடுத்துக்கொண்டு அவர்களை கண்டிப்பு செய்வதற்காக வேண்டி அவர்கள் இருக்குகின்ற இடத்திற்கு தேடி வந்தார்கள். தேடி வந்து உசைத் பின் ஹுதைர் சொன்னார், நீங்க ரெண்டு பேரும் இது மாதிரி பிரச்சாரம் பண்றத முதல்ல நிறுத்திடணும், இல்ல இந்த ஊரை விட்டு போயிடணும், இல்லாத சாணி உயிரோட இருக்க முடியாது, உயிரோட வாழ முடியாது என்பதாக எச்சரிக்கை செய்தார். இந்த ரெண்டு பேர்களை பற்றியும் முசாபிர் இல்லாவிடத்தில் அசாதிர இல்லாதவங்க சொல்லி வைத்திருந்தார். இவர் மிகப்பெரிய தலைவர்கள், இவங்க மட்டும் இஸ்லாத்தில் வந்துட்டாங்கன்னா எல்லாருமே இஸ்லாத்தில் வர முடியும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். எனவே முசாபிர் இல்லாதவர்கள் ஆத்திரப்படாமல் ஆவேசப்படாமல் வந்த நபரை கொஞ்சம் உட்காருங்களேன், நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க, நான் சொல்றது உங்களுக்கு விருப்பமா இருந்தா பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் விட்டு விடுங்கள், நாங்க அந்த வேலையை செய்ய மாட்டோம், நீங்க உங்களுக்கு பிடிக்காத வேலையை நாங்க செய்ய மாட்டோம், நாங்க என்ன சொல்றோம்ன்றதை மட்டும் கேளுங்க என்று சொல்லி இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னார். குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினார். குர்ஆன் வசனங்களை கேட்ட உடனேயே உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய முகத்திலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இது உண்மையிலேயே மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வசனமாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அவர் கேட்டார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுடைய மார்க்கத்திற்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும். முசாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குளித்து விட்டு புத்தாடை அணிந்து நீங்கள் வந்து ரெண்டக்கா கலிமா சொல்லி ரெண்டக்காத்து சொல்லுங்க என்பதாக சொன்னார். அதுபோலவே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அதற்கு பிறகு அந்த ஈட்டியும் எடுத்துக்கொண்டு நேராக சாது பின் முஹாமத் ரலியல்லாஹு அவர்கள் இடத்திற்கு போனார். சாது பின் முஹாமத் ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், ஒரு பெரிய மாற்றம் தெரிகிறது. போகிற போது சாதாரணமாக இருந்த முகம் இஸ்லாத்தினுடைய அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இந்த கலிமா ஈமானுடைய உள்ளத்திலே புகுந்து விட்ட பின்னால் அந்த முகத்திலே ஒரு மாற்றம் தெரிந்தது. ஓ, இவர் ஏத்துக்கிட்டார் போல தெரியுதுன்னு சொல்லி சாது பின் முஹாமத் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் சொன்னாரு, அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒன்னும் தப்பாவும் எல்லாம் ஒன்னும் சொல்லல, அவங்க நன்மை தான் சொல்கிறார்கள், தவறான வார்த்தைகள்லாம் சொல்லல என்று சொல்லிவிட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட போய் பேசி பாருங்க, சாது பின் முஹாமத் ரலியல்லாஹு நான் அவங்கள்ட்ட போக மாட்டேன். அப்ப இவர் என்ன ஒரு தந்திரம் செய்தார் என்று சொன்னால், அவருக்கு பிடிக்காத ஒரு கோத்திரத்தார் இருக்கிறார்கள், அவருடைய பெயரை சொல்லி அந்த கோத்திரத்தார் உங்களுடைய சிற்றன்னையுடைய மகன் அசாத் அவர்களை உங்கள் மீது இருக்கிற கோபத்திற்காக அவரை தீர்த்துக்கிட்டுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அப்படியா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஈட்டை எடுத்துக்கொண்டு நேராக அசாத் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு வந்தார். அங்க வந்து பார்த்தபோதுதான் முசாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அசாத் ரலியல்லாஹு அன்ஹுவும் இருக்கிறார்கள். கோபத்தோடு வந்தார். வந்த இடத்திலே முசாபர் ரலியல்லாஹு எப்படி உசைத் இப்னு ஹுதைலா இடத்திலே சொன்னார்களோ அதுபோல வார்த்தையை சொன்னார்கள். நாங்க என்ன சொல்றோங்கிறது கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நாங்க விட்டுறோம், நிறுத்திடுறோம், பிடிச்சது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அது போலவே கேட்டார், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த இரண்டு பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் மதீனாவுடைய ஆண்களும் பெண்களும் சாதகர் மகாதல்லாம் சொல்லிவிட்டார்கள், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல? தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மதீனாவுக்கு வரவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த மக்களை சந்திக்கவில்லை. இந்த இரண்டு பேர்களும் வாலிப பருவத்திலே உள்ளவர்கள். தம்முடைய அந்த வாழ்நாளை அவர்கள் கழித்த அந்த விதத்தை இங்கே நாம் பார்க்க வேண்டும். சாதர் அல்லாஹ் சாதர் மகாதர் அல்லா தாலான் தன்னுடைய கபீலாக்களை கூட்டத்தார்களை அழைத்து, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, நான் எப்படிப்பட்டவன், நீங்கள் நீதமானவர், நல்ல மனிதர், நான் சொல்றதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? அதெல்லாம் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமும் நல்ல தீர்க்கமான ஆய்வு திறனும் உள்ளவர், அதன் காரணமாகத்தானே எங்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறீர்கள் என்று சொன்ன போது சாதர் அல்லாஹ் தாலான் சொன்னார்கள், நான் இப்போது சொல்கிறேன், நீங்கள் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மட்டுமே நான் உங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வேன், உங்களோடு பேசுவேன், இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாரும் என்னிடத்தில் பேசக்கூடாது என்பதாக உத்தரவு போட்டார். அன்று மாலைக்குள்ளாக அவரை சார்ந்திருக்க அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே நாளிலே. அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தருகிற போது அசாதர் இல்லா தாலானு ரொம்ப விரும்பினார்கள், தன்னுடைய வீட்டுக்கு தான் ரசூல்லா வரணும்னு சொல்லி. ஆனால் அவர் ஹசரத் என்கிற அந்த கூட்டத்தை, அந்த கபீலாவை சேர்ந்தவராக இருந்தார். அவுஸ் ஹசரத் என்ற கூட்டத்தார் இரண்டு பேர்களும் கடுமையான பகை உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே ஒரு தரப்பாருடைய வீட்டுக்கு போனால் அது குறை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள், என்னுடைய ஒட்டகை எங்கே இறங்குகிறதோ படுக்கிறதோ அங்கதான் நான் தங்குவேன் என்று சொன்னார்கள். அதுபோல இப்போது மஸ்ஜித் நபவி இருக்குகின்ற இடத்திலேதான் அந்த ஒட்டகையை சேர்ந்து படுத்தது. அதுக்கு பக்கத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி அல்லாஹ்வுடைய வீடு இருக்கிறது. அசாதர் அல்லாஹ்வுடைய அவர்கள் வேகமாக வருகிறார்கள் பின்னால. அதற்குள்ளாக அபு அய்யூபுல் அன்சாரி அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பற்றி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போய் விட்டார்கள். இதற்கு ரொம்ப ஏக்கமாக போய்விட்டது. அங்க போய் மறாதனால் தான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விசாரிக்கிறார்கள், இது யாருடைய இடம் காலியாக இருக்கிறதே. அப்ப அது அசதர் சொன்னார்கள், இரண்டு அனாதை சிறுவருடைய இடம், ஆனா என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கிறது, என்ன வேணும் என்று கேட்டார்கள். இல்ல இந்த இடம் எனக்கு வேணும், யார் சொல்லுதா எதற்கு என்று தெரிந்து கொள்ளலாமா? நான் பள்ளிவாசல் கட்ட போகிறேன். முதல் பள்ளிவாசல் அப்போதுதான் கட்டப்படுகிறது. அப்ப அசதர் சொன்னாங்க, ரசூலுல்லா நீங்கள் அந்த இடத்தை இலவசமாக எடுத்துக் கொள்ளுங்கள், நான் தந்து விடுகிறேன், அப்படி வாங்க மாட்டேன், என்னுடைய பணத்தை கொடுத்து தான் நான் வாங்குவேன் என்று சொல்லி 10 தங்க நாணயங்கள் விலை பேசி அதை கொடுத்து விட்டு அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்டினார்கள். பள்ளிவாசலை கட்டிட பணியிலே அங்கு இருக்கிற மதீனாவாசிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு சென்ற சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டார்கள். வேலை நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென ஒரு அதிர்ச்சியான செய்தி, இத்தனைக்கும் ஆரம்பம் முதல் காரணமாக இருந்த அந்த அசாதர் இல்லாதவர்கள் திடீரென இழந்து விட்டார்கள் என்பதாக. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 3 ஆண்டுகள் தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆண்டுகள் மக்காவிலே சந்தித்திருக்கிறார். 3வது ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். மஸ்ஜித் நபியுடைய கட்டிடங்களை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக அவர் இறந்து போய்விட்டார். அதற்கு முன்னால் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே ஜும்மா எல்லாம் கடமை இல்லை, வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல கூடுற கடமையெல்லாம் இல்லை, எல்லாம் இப்ப என்ன செய்ய முடியும்? அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஜும்மா கடமையாக்கப்பட்டது. அதுக்கு முன்னதாகவே இஸ்லாத்தை சேர்ந்த அத்தனை முஸ்லிம்களையும் தன்னுடைய வீட்டிலே ஒன்று சேர்ப்பார். வெள்ளிக்கிழமை அவர் தொலை வைப்பார், ஜும்மா தொழுகையில் அவர் அந்த வக்து தொழுகை தொலை வைப்பார். இதன் காரணமாக அவர் இறந்து போன பின்னால் ஜும்மாவுக்கு வாழ்த்து சொல்லுகிற போதெல்லாம் மதீனாவாசிகள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். அவர் இருக்கிற போது ஜுமாவுடைய நேரத்தில் எங்களை ஒன்று சேர்ப்பார், இப்போது அவர் இல்லை என்று சொல்லி அவரை நினைத்து கண்ணீர் விட்டாடுவார்கள். அந்த 3 வருடங்களில் மிகப்பெரிய சாதனையை செய்தார், மிகப்பெரிய வெற்றியை கண்டார். மதீனாவாசியிலே முதல் முஸ்லீம் அவர்தான், மதீனாவாசியிலே முதலிலே வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்தியவர் அவர்தான், மதீனாவாசியிலே முதல் இஸ்லாத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்தமும் அவர்தான். மிகப்பெரிய சாதனை படைத்தார். 3 வருடங்களிலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மிகப்பெரிய அன்பை பெற்றார். அதுபோல வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய நியமத்து. அதை முறையாக பயன்படுத்தினால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய அளவிலே நாம் நற்பயனை பெற முடியும். அதற்கான சந்தர்ப்பங்கள் தான் இந்த துலாஜி மாதம், ரமலான் மாதம், மொஹர்ரம் மாதம் போன்ற மாதங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்குகிற சந்தர்ப்பங்கள். நமக்கு இந்த உலகத்திலே தருகிற அத்தனை பெறுகிற அத்தனை வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் நமக்கு வழங்குகிற வசதி வாய்ப்புகள். இவைகளை கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த மகான் எப்படி அந்த இளம் வயதிலே மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய முழு மூச்சையும் ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை பெற்றார். அதுபோல நாமும் ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். துன்யாவுடைய சேவை, துன்யாவுடைய தேவைகள் மனுஷனுக்கு அவசியம். ஆசை இருக்கணும், பெண்ணின் மீது ஆசை இருக்கணும், பொருள் மீது ஆசை இருக்கணும், எல்லாத்தின் மீது ஆசை இருக்கணும். ஆசை இல்லைன்னு சொன்னா உலகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் சந்தித்து போய்விடும். எனவே அல்லாஹ் திருமாலிகளை சொல்கிற போது சொல்லி காட்டுவார், இச்சைகளை அல்லாஹ்வுத்தால உங்களுக்கு அழகாக அலங்காரமாக ஆக்கி தந்திருக்கிறார் என்றுதான் சொல்கிறான். உங்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. மினநிசாயி வல் பனீன வல் கனாதீர்கள் முகந்தரதி மன ரபியல் சில்லதி, பெண்களின் மீது உள்ள ஆசை, ஆண் மக்களின் மீது உள்ள ஆசை, அதுபோல திறந்த செல்வங்கள் எவ்வளவு சேர்த்தினாலும் இன்னும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு சேமிப்பு செல்வங்கள், மினதாதி வல் சில்லத்தி தங்கம் வெள்ளியிலான பொருட்கள், வல்கையில் முசல்வாதி வல் அல்லாம் அழகான அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், வல்ஹரிசி விவசாயம், தாலிக மதாவல் ஹயாத்து துன்யா, இது இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்கார பொருட்கள். உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு அதாவது இன்பத்தை தருகின்ற பொருட்கள். ஆனால் அல்லாஹ்வு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய மீளுமிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே இதெல்லாம் நமக்கு போய்விடும், இந்த வாழ்க்கையோடு போய்விடும். ஆனால் நல்ல மீளுமிடம், சிறப்பான மீளுமிடம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. எனவே அதை தேடிக்கொள்ள வேண்டும், அதை தேடிக்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற மாதங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை சிந்தனையிலே வைத்து நம்முடைய வாழ்வை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற வாழ்வை பயனுள்ளதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான முயற்சியும் அந்த ஆர்வத்தை நம்மளை ஏற்படுத்தி சிறந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழ செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல